الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلقتهم الأقبى وما أدراك ما الأقبى فك رقبى أو إطعام في يوم ذي مسغبى يتيما ذا مقربى أو مسكينا ذا متربى صدق الله وقال نبينا صلى الله عليه وسلم الصدقة رد البلاء أو كما قال عليه السلام எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள், துயர்ந்தோர்கள், கியாமத்து நாள் வரை வருகின்ற எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் உண்டான ஜுமாவை நிறைவு செய்ய அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு பல சிறந்த நற்பேர்களை சிபாத்துகளை கொண்ட ரப்பாக எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹாக இருக்கிறான். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருப்பதாக அல்லாஹுவே தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அழகிய திருநாமங்களில் ஒன்றுதான் ஹாஃபிஸ், அவன் பாதுகாப்பவன். உலகை படைத்து அதில் இருக்கின்ற ஜீவராசிகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவைகளை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய பாதுகாவலனாக, அவனால் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அவனுடைய தீர்க்க தரிசிகளை அவ்வப்போது சிரமங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது கடலில் இருந்து, மக்களுடைய சிரமங்களில் இருந்து, அழிவில் இருந்து, மக்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாத்து உலகத்தில் அவர்கள் கொண்டு வந்த ரிசாலத்தை, நபித்துவத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உதவி செய்தவன் அவன்தான். ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், கடைசியாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பினுடைய பலம் எவ்வாறுபட்டது என்பதை அடியார்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து காட்டினான். கடலிலே, நெருப்புக்குள்ளே, எதிரிகளுடைய பயங்கரமான கெடுபிடிகளுக்குள்ளே எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு பாதுகாப்பு வழங்குபவன் என்ற தன்னுடைய மேலான சிபத்தை உலகத்திலே எல்லாம் நிரூபணம் செய்து காட்டியிருக்கின்றான். ஆக அன்பார்ந்தவர்களே, உலகிலும் நாம் பார்க்கிறோம் ஆகாயப்படை, தரைப்படை, கடல் படை, இப்படி முப்படை, பல அமைப்புகளிலே மக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக படை பலங்களை நம்பி வாழுகின்ற ஒரு உலகத்தையும் இன்று நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாதுகாப்பின் பேரில் நம்பிக்கை கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்வதை விட அல்லாஹ் அதை தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகளை போல அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். பாதுகாப்பை ஒரு மனிதனுடைய கையில் ஒரு மனிதன் ஒப்படைக்க கூடாது, அதை அல்லாஹ் விரும்புவதில்லை. வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், குலபாவ் ராசிதியங்களில் கடைசியாக வந்தவர்கள் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஈமானிய உணர்வுகள் நிறைந்தவர்கள், உலக சரித்திரத்திலே அவருடைய ஆட்சியின் போது அவர்கள் பல பலவிதமான சோதனைகளை உலகத்தில் எதிர்கொண்டு தன்னுடைய கிலாபத்தினுடைய கடமையை நிறைவு செய்தவர்கள். அவருடைய அந்திம காலத்திலே அவர்களுடைய எதிரிகள் அவர்களின் மீது பல்வேறான சூழ்ச்சிகளை செய்த வேளையில் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட உலக முஸ்லிம்களின் ஜனாதிபதியே இவர் என்ற அடிப்படையில் சில முக்கியமானவர்கள் அவரிடத்திலே வந்து சொன்னார்கள், அமீருல் முஃமின் அவர்களே, உங்களுக்கான எதிர்ப்பு வர வர கூடிக்கொண்டே செல்லுகிறது, அதனால் உங்களுக்கு நாங்கள் சில செக்யூரிட்டிகளை பாதுகாப்புகளை செய்யவா என்று கேட்டார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், அந்த எதிர்ப்புகள் வானத்திலிருந்து வருகிறதா பூமியிலிருந்து வருகிறதா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், பூமியிலிருந்து வருகின்ற அந்த எதிர்ப்புகளுக்கும் உங்களுக்கு எதிரான அந்த செயற்பாடுகளுக்கும் தான் நம்மால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வானத்தில் ஒன்று முடிவு செய்யப்படாமல் அது பூமியில் வெளிப்படுவதில்லை என்று சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, உலகில் ஒரு மனிதனுக்கு வருகின்ற எல்லா அடிப்படையான சிரமங்கள் கஷ்டங்களின் போது பாதுகாப்பு என்பது அது அல்லாஹ்விடத்திலே உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. அல்லாஹ் தன்னை சிறந்த பாதுகாவலனாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பிரகடனம் செய்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் இன்று நம்முடைய நம்பிக்கைகள் சிதறுண்டிருக்கிறது. சமீப காலமாக ஏற்படுகின்ற நோய், பல பிரச்சனைகள், முஸ்லீம்களை எதிர்நோக்கி வருகின்ற பல்வேறுபட்ட சமூக பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சி என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வீழ்ச்சி என்பதும் உயர்ச்சி என்பதும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அரசாங்கத்தில் ஏற்பாடு செய்கிறான். இந்த அடிப்படையில் எல்லாம் அன்பார்ந்தவர்களே, பாதுகாப்பு என்றால் அது அல்லாஹ்வினால் மட்டும்தான் தர முடியும். அது நோயிலிருந்து பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி, வறுமையிலிருந்து பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இந்த பிரச்சனை உடனடியாக விடுபட்டு ஒரு பாதுகாப்பை அடைய வேண்டும் என்று நினைத்தால், அப்படியான சிரமங்கள் இருந்தும் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலாவினால் மட்டும்தான் பாதுகாப்பு தர முடியும். இந்த பாதுகாப்புக்கான வழிகளில் பல விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாம் காலை எழுந்தவுடன் ஓத வேண்டிய துஆக்கள், மாலையிலே ஓத வேண்டிய துஆக்கள், வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டிய முறைகள், வீடுகளுக்குள்ளே நுழையும் போது அன்பாகிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சண்டை வராமல் பாதுகாப்பு போடுவதற்கு உலகில் எந்த பொருட்களையும் கொடுக்க முடியாது. சஹிஹான ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சரியான ஹதீஸிலே வந்திருக்கிறது, நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது உங்களுடைய வீட்டினுடைய படியில் ஏறும் பொழுதே நீங்கள் சலாம் சொல்லவில்லை என்றால் அன்றைய தினம் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையில் எதுவும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. எங்காவது ஒரு பிரச்சனையை சைத்தான் இழுத்து விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் பாதுகாப்பு என்பது என்ன வடிவில் எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த வடிவில் எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் எந்த வகையில் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்கிறதோ அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். இன்று மக்கள் பலவிதமாக பாதுகாப்புகளை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் யாரையும் சாடி சொல்ல மாட்டோம். நாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில தவறுகள், வீடு கட்டும் போதே பவுண்டேஷனுக்குள்ள எதையாவது புதைப்பார்கள், அதற்கு பின்னாலே அவர்கள் நாலு மூலைக்கும் எதையாவது தூக்கி விடுவார்கள், கேட்டால் பாதுகாப்பு என்பார்கள். அன்பார்ந்தவர்களை, பாதுகாப்பு என்பது தூக்குவதாலும் புதைப்பதாலும் வராது, அப்படி வருவது கிடையாது. அது இருக்கிறதா இல்லையா, சரியா பிழையா என்பதல்ல, ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வோடு நடந்து கொள்ளுகின்ற முறை, காலையில் எழும்போது அவன் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற சுக்ரு என்ற நன்றி, அவன் மாலையில் சூரியன் மறையும் பொழுது தன்னுடைய வியாபாரங்களை சுக ஆரோக்கியமான உடலோடு முடித்துக் கொண்டு மனைவி மக்களோடு தேக ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக பழகுவதற்காக அவன் செய்கின்ற நன்றிகளோடு தொடர்புள்ளதாக இருக்கிறதே ஒழிய அது தூக்குவதாலும் புதைப்பதாலும் இல்லை, அப்படி மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே பாதுகாப்பினுடைய வழிமுறைகள் நமக்கு குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பாதுகாப்பு வலயம் ஒன்றை சொல்லும் பொழுது, எல்லா படைகளையும் மிகைத்த பாதுகாப்பினுடைய வழியை சொல்லும் போது அஸ்ஸதக்கா என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸதக்கத்து ரத்துல் பலா என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே என்ன முசீபத்துகளாக இருக்கட்டும், அது நோயா பிணியா பஞ்சமா பேயா பிசாசா அப்படி ஒன்று இருக்கிறதாக இருந்தால் மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தால், அப்படியா அது அனைத்திற்குமான வழிமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக அது அஸ்ஸதகா ரத்துல் பலா, சகல பலாய்களையும் முசீபத்துகளையும் பிரச்சனைகளையும் மனிதனை நோக்கி வீசப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களையும் தட்டிவிடுகின்ற மாபெரும் பொறுப்பை அல்லாஹு தஆலா இந்த சதக்காவிற்கு கொடுத்திருக்கிறான். நரகத்தின் நெருப்பை அணைக்கும் என்றால், நரகத்தின் விளிம்பில் இருக்கின்ற ஒரு மனிதனை இழுத்து கொண்டு வந்து சுவனவாசியாக மாற்றும் சக்தி இந்த சதக்காவிற்கு இருக்கிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே வருகின்ற பிரச்சனைகளை, உலகத்திலே வருகின்ற சிரமங்களை தீர்த்து விடுகின்ற வழிமுறைகளை அல்லாஹு தஆலா அந்த சதக்காவில் வைத்திருக்க மாட்டானா? ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் வழிமுறைகளை நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கையின் வழிமுறைகளை நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகன் நோயாளியாக சுகயீனமாக இருக்கும் பொழுது சாப்பிடுவதற்கே எதுவும் இல்லாமல் இருந்த வேளையில் அவர்கள் தன்னுடைய உணவை சதக்கா செய்து தன்னுடைய பிள்ளையினுடைய பிணியை தீர்த்துக் கொண்டார்கள். இப்படி வரலாறு நடுகிலும் நாம் பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, குரானும் ஹதீஸும் மாறி மாறி அல்லாஹுவை அணுகுவதன் ஊடாக, அல்லாஹ்வுடைய விருப்ப பிரகாரம் உலகத்தில் வாழ்வதன் ஊடாக, அல்லாஹ்வுடைய கடமைகளை ஏற்றுக்கொள்வதற்காக வருகின்ற சிரமங்களை அல்லாஹ்விற்காக தாங்கிக் கொள்வதன் ஊடாக பாதுகாப்பு இருக்கிறதே ஒழிய, அதற்கு வெளியிலே அது இது அப்படி இப்படி எல்லாம் மனிதர்கள் செய்து கொள்வதால் அங்கே பாதுகாப்புகளுக்கான உத்தரவாதங்களை குர்ஆன் ஹதீஸில் தேடி பார்ப்பது சிரமமாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் சதக்காவை அல்லாஹு சுப்ஹான வ தஆலா விரும்புகிறான். ஒரு நோய் வந்திருக்கிறதா, சிரமம் வந்திருக்கிறதா, வைத்தியரை அணுகுவதற்கு முன்னாலே நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆகப்பெரிய ஆகப்பெரிய ஆபீஸ் அன்பார்ந்தவர்களே அது சதக்காதான். நம்முடைய பிள்ளையினுடைய நோயை தீர்த்துக் கொள்ள, நம்முடைய மனைவியினுடைய நோயை தீர்த்துக் கொள்ள, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் யாராவது சிரமங்களிலே சிக்கிக் கொண்டால் விழுந்து விட்டால் அதை தீர்த்துக் கொள்ளாமல் குரானும் ஹதீஸும் சொல்லித் தந்திருக்கக்கூடிய வழிமுறை அன்பார்ந்தவர்கள் சதக்கா. அதற்கு பின்னாலேதான் நோய்க்கான சுன்னத்தான மருந்துகள், அது மருந்துகளும் அன்பார்ந்தவர்களை முடியுமான அளவுக்கு சுன்னத்தான மருந்துகளை இணைத்துக் கொள்வதை வைத்தியர்களை அணுக நமக்கு ஹதீஸிலே குரானிலே நமக்கு அனுமதி இருக்கிறது என்றாலும் கூட நாம் நேரடியாக அந்த வைத்திய துறைகளுக்கு சென்று விடாமல், தேன் இருக்கிறது, கருஞ்சீரகம் இருக்கிறது, இன்னும் வேறு வேறு வழிகள் இருக்கிறது, பாரிய உடல் வீக்கங்கள் வியாதிகளுக்கான பிஜாமா போன்ற அன்பான இரத்தத்தை குத்தி எடுப்பது, இதெல்லாம் நமக்கு பழங்காலத்துடைய விஷயம் அல்ல, இன்று அது வேறு வேறு முறைகளிலே செய்யப்படுகிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, சதக்கா என்பது எல்லாவற்றை விட அதிசிறந்த அதிசிறந்த உயிர் பாதுகாப்பும் கூட சதக்காவோடு தொடர்புள்ளதாக இருக்கிறது. நான் பல சந்தர்ப்பத்திலே பல அடிப்படையில் பல தலைப்புகளுக்கு கீழாக ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். அந்த குகைவாசி அன்பார்ந்தவர்களே, அவர் செய்த சதக்காவை சொல்லி காட்டினார், அவருடைய சதக்காவை சொல்லி காட்டுகிறார். பாறாங்கள் விலகி அவர்களுக்கு உயிர்ப்பிச்சை கொடுக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அவருடைய உயிர் பாதுகாப்புக்காக அவர் என்றோ செய்த சதக்கா, அது அல்லாஹ்விற்காக செய்யப்பட்டது, அது அல்லாஹ்வுடைய திருமுகம் நாடி செய்யப்பட்டது. அதனுடைய வெளிப்படை அன்பார்ந்தவர்களே, சிரமமான நேரத்திலே, கஷ்டமான நேரத்திலே, யாராலும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத இக்கட்டான இடங்களில் எல்லாம் சதக்காவினுடைய பாரிய பாதுகாப்புகளை நாம் பார்க்கலாம். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் பாதுகாப்பு என்பது அது சதக்காவின் ஊடாக, துஆக்களின் ஊடாக, ஏழை எளியவர்களை கவனிப்பதன் ஊடாக, வீடு தேடி வருகின்ற சிரமப்பட்டவர்களை இன்முகத்தோடு அவர்களுக்கு செய்ய முடியுமான எங்களால் இயலுமான சக்திக்கு உள்வாங்கப்பட்ட விடயங்களை எழுப்பேற்றினூடாக, அவருக்கு ஆறுதல் சொல்வதன் ஊடாக, அல்லது பண உதவியாக, அல்லது அவருக்கு இன்னும் ஒரு வழியை காட்டிக் கொடுப்பதன் ஊடாக, இவைகளை செய்வதன் ஊடாகத்தான் அன்பார்ந்தவர்களே பாதுகாப்பு இருக்கிறதே தவிர, அது நாம் ஏற்கனவே சொன்னது போல சில மூட நம்பிக்கைகளும் சில வாழையடி வாழையாக மக்களிடத்திலே அறிமுகமான சில விடயங்களின் ஊடாக அவைகள் உண்டாகுவது அல்ல. இந்த உலகில் எல்லாம் தொழில்மயப்படுத்தப்பட்டிருப்பது போல பல விடயங்கள் இந்த உலகத்தில் தொழில்மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் பாதுகாப்பு என்றால் அது சதக்காவின் ஊடாக, சுன்னத்தான மருத்துவத்தின் ஊடாக, அல்லாஹ்வை நெருங்குவதன் ஊடாக, இரண்டு ரக்காத்து தொழுகையின் ஊடாக, நோன்புக்காக நேர்த்தி செய்வதன் ஊடாக, சதக்காக்களை நிறைவேற்றுவதற்காக நேர்த்தி செய்வதன் ஊடாக, குர்பானிகளுக்காக நேர்த்தி செய்வதன் ஊடாக, அல்லாஹு தாலாவிடத்திலே நம்மை எதிர்நோக்கி வருகின்ற பாதுகாப்பற்ற சிரமமான சூழல்களை பாதுகாப்புக்குரிய சூழல்களாக மாற்றிக் கொள்ளலாம். இதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக நமக்கு காட்டி தந்திருக்கின்ற முறை. அல்லாஹு தாலாவும் குரானிலே சொல்லும் போது ஃபலக தஹமல் அகபா வமா அத்ராக மல் அகபா ஃபக்கு ரகபா. அல்லாஹ் குரானிலே ஒரு பெரிய பாடத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு மனிதனும் உலகில் வாழும் பொழுது நரகினுடைய அச்சம் உள்ளவனாக, கபர்களிலே இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான விமோசனம் எங்கிருக்கிறது என்பதை தேடி அலைந்து ஒரு அடியான் அதற்கான சிகிச்சைகளை உலகத்தில் செய்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயாத்துக்களை அல்லாஹ் இறக்குகிறான். அதிலே அல்லாஹ் கேட்கிறான், ஃபலக் தஹமல் அகபா, எப்படி இந்த அக்கபாவை கடப்பது? அக்கபா என்றால் தஃப்ஸீர்ல எழுதியிருக்கிறார்கள், நரகத்தினுடைய ஓடை, நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கின்ற பாலம், அல்லது நேரடியாகவே நரகம் என்ற அந்த இக்கட்டான நிலையிலிருந்து ஒரு மனிதன் கடந்து செல்லும் பொழுது, அல்லது சிராத் என்ற பாலத்தை ஒரு மனிதன் கடந்து அடுத்த படியாகத்தான் அவன் சுவனத்தில் நுழைய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அந்த சுவனத்துக்குள் நுழைவதற்கான வழிகள் என்ன? அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் நோய் வந்தால் அதனுடைய தீர்ச்சி எல்லை அதனுடைய முடிவு அது மரணமாக இருக்கும். மரணத்தின் பின்னாலேதான் வாழ்க்கையினுடைய தொடக்கம் இருக்கிறது. எனவே கபரிலேயும் ஒரு மனிதன் நோயாளியாக வைக்கப்படக்கூடாது. அவன் ஈமான் ரீதியாக, அமல்கள் ரீதியாக, அல்லாஹ்வுடைய தொடர்புகள் ரீதியாக உலகத்தில் தான் இழக்கக்கூடாத சொத்தான ஈமானை இழந்து விடாமல் ஒவ்வொரு அடியானும் உலகத்தில் தன்னை பாதுகாத்து கபரிலே வைக்கப்படும் பொழுது பூரண அல்லாஹ்வுடைய ஒரு அடியானாக, அல்லாஹ் திருப்திப்பட்ட ஒரு அடியானாக உலகத்திலிருந்து பிரிய வேண்டும் என்பது ஒவ்வொரு மோமினுடைய ஆசையாக இருக்கிறது, அவாவாக இருக்கிறது. நாம் உலகத்தில் மேற்கொள்ளுகின்ற எல்லா கடமைகளுடைய முடிவும் லட்சியமும் அதுவாகத்தான் இருக்கிறது. எனவே ஒரு அடியான் கபரிலே வைக்கப்பட்டதன் பின்னாலே அவன் சுவனத்திற்கு செல்வதா நரகத்திற்கு செல்வதா என்பதை தீர்மானிக்கும் அமல்களாக உலகத்தில் பல அமல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். எனவே அல்லாஹ்வே கேட்கிறான், அக்கபா என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? அந்த அந்த நரகத்தை தாண்டி சுவனத்தில் நுழைந்து விடுவது, கபருடைய வேதனைகள், அதாபுகள், சிரமங்கள், அங்கிருக்கக்கூடிய அமளி துமளிகள், அல்லது மஸ்ஜிதுடைய மைதானத்திலே மனிதன் நின்று கொண்டு அங்கே ஆழ்த்து கொண்டு படுகின்ற அந்த சிரமங்கள் இருந்தெல்லாம் விடுதலை கிடைப்பதற்காக, விமோசனம் பெறுவதற்காக அடியான் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த நாளிலும் கூட அவனுக்கு விமோசனம் கிடைப்பதற்கான, அந்த விமோசனத்தை அடைவதற்கான வழி என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா சொல்லுகிறான். முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அடிமையை நீங்கள் உரிமையிட்டு, ஒரு அடிமையை அல்லாஹ்விற்காக உரிமையிடுவதன் ஊடாக நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பயங்கரமான கபருடைய வேதனைகள், அதாவது சிரமங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா தீர்ப்பு வழங்கிவிட்டால் அந்த தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் செய்யும் உரிமையை அல்லாஹ் கியாமத்தில் யாருக்கும் கொடுக்க மாட்டான். எனவே அந்த தீர்ப்பு எப்படி வழங்கப்படுவது என்பதற்காக அல்லாஹ் மனிதனுக்கு ஒரு சுய இஷ்டமாக அமல்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அமல்களில் சிறந்த அமலாக அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகம் செய்கிறான். அதை நம்முடைய சமூகத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அது என்ன தெரியுமா? ஃபக்கு ரக்கபா, நீங்கள் ஒரு அடிமையை உரிமையிடுவதாகும். தற்காலத்திலே அடிமைகள் கிடையாது. அந்த காலத்திலே மக்கள் வீட்டுடைய வேலைகளுக்காக, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆண்கள் பெண்களாக அடிமைகள் உலகத்தில் இருந்தார்கள். அந்த அடிமை யுகம் இன்று உலகத்தில் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக உலகத்திலே வேலையாட்கள், வேலைக்காரர்கள், தொழிலாளர்கள், நமக்கு கீழாலே வேலை செய்கின்ற வேலைக்காரர்கள், நம்முடைய வீடுகளிலே மனைவியினுடைய உதவிக்காக அமர்த்தப்படுகின்ற வேலை செய்கின்ற பெண்கள், இப்படி என்ன வட்டங்களில் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த அடிமைகளுக்கு சொல்லப்பட்ட சட்டங்களை பேணி அவர்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுடைய ஆசை தேவைகளுக்கு இடமளித்து அவர்களையும் ஒரு சாதாரண மனிதராக கணக்கிட்டு நம்மை போல் அவர்களை வழிநடத்த வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் இருக்கிறார்கள். அவருடைய அந்திம வேலை எது? அவர்கள் இந்த உலகிலிருந்து பிரியாவிடை கொடுத்து தன்னுடைய திருமுகம் கபருக்குள்ளே வைக்கப்படுவதற்கான அந்திம காலத்திலே சில வசியத்துகளை செய்தார்கள், இறுதி உபதேசங்களை செய்தார்கள். அதுல ரெண்டு விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக இந்த உம்மத்திற்கு உணர்த்தினார்கள், இந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். அதிலே ஒன்று சொன்னார்கள், தொழுகையின் விடயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரெண்டு பாதங்களும் தரையில் இழுபட ரெண்டு மனிதர்களின் உதவியோடு அவர்கள் தன்னுடைய கடைசி நேரம் வரை சஃபில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். அதானுடைய சத்தம் கேட்கும் போதெல்லாம் அலட்டி அடித்து விழித்து எழும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ முடியாது, சோர்ந்து போவார்கள். அதற்கு பின்னாலே ரெண்டு பேருடைய உதவியோடு அவர்கள் சஃபிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே சொல்லவில்லை, தன்னுடைய பிராக்டிகலி வாழ்க்கை ரீதியாக அவர்கள் செய்து காட்டினார்கள். எங்கிருந்தாலும் இமாம் ஜமாத்திற்கு அவர் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலிலே ஈடுபட்டார்கள். அந்திம வேளையில் சக்ராத் என்ற அந்த கடைசி தருவாவை ரசூலுல்லாஹ் அடைந்திருக்கும் பொழுதும் தன்னுடைய சமூகத்தை பார்த்து இரண்டு விடயங்களை வசியத்தாக செய்தார்கள். ஒன்று சொன்னார்கள், தொழுகையின் விடயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது சொன்னார்கள், உங்களுடைய அடிமையுடைய விடயத்தில் மிக அவதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். வேலையாட்கள், தொழிலாளிகள், நமக்கு கீழே இருப்பவர்கள், வீடுகளிலே வேலை செய்பவர்கள், இவர்களோடெல்லாம் அழகாக நடந்து கொள்ளும்படியாக சொன்னார்கள். எனவே அதுதான் பக்கு ரக்கபா, நீங்கள் ஒரு அடிமையை உரிமையிடுவதாகும். சில கிதாபுகளில் எழுதியிருக்கிறார்கள், தற்காலத்திலே உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒருவர் நம்மிடத்திலே 20 வருடங்களாக வேலை செய்கிறார், நம்மை போல நம்முடைய தொழிலை படித்திருக்கிறார். அவருக்கு தொழிலுடைய ரகசியங்கள் தெரிந்திருக்கிறது. தொழிலை முன்னெடுத்து செல்வதற்கான திறமையும் ஆற்றலும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் பொருளாதாரம் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. எனவே என்னிடத்திலே இந்த வேலைக்காரர் என்னிடத்திலே 20 வருடங்கள் எனக்காக உழைத்திருக்கிறார். எனவே எத்தனை காலங்கள் தான் இவர் தொழிலாளி என்ற லேபலோடு என்னிடத்தில் இருக்க போகிறார்? எனவே அவரும் ஒரு முதலாளியாக மாறட்டுமே என்று ஒருவர் என்ன செய்கிறார், அவருக்காக ஒரு கடையில் திறப்பதற்கான ஏற்பாடு செய்கிறார், பொருளாதார உதவி செய்கிறார், ஒரு பகுதியை தன்புறத்தால் கொடுக்கிறார், இன்னும் ஒரு பகுதியை அவரால் அவருக்கு கடனாக வழங்குகிறார், அல்லது கடனுக்கான ஏற்பாடுகள் செய்கிறார், அல்லது தன்னுடத்தில் இருக்கக்கூடிய பாரிய பொருட்களில் இருந்து ஒரு பகுதியை அவருக்கு கொடுத்து அவரை ஒரு முதலாளியாக ஆக்குகிறார். இதுவும் கூட ஒரு வகையான ஃபக்குரகபா. அவர் இவ்வளவு காலம் தொழிலாளியாக இருந்தார், இன்று அவரை முதலாளியாக்கி இருக்கிறார். இவ்வளவு காலம் என்னிடத்தில் அவர் அடிமையாக இருந்தார், இன்று அவர் சுதந்திரமானாக மாறுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், இவைகள் எல்லாம் உலகிலும் பாதுகாப்பு, மரணத்தின் பின்னாலும், மரணத்தின் பின்னாலும் கபர் இருந்து தொடங்குகின்ற வாழ்க்கை வரை அது தொடர்ந்து அது மசூத மைதானத்தை கடந்து சுவனத்தின் வழியை காட்டி நரகத்துடைய வாயிலை அடைத்து உங்களை சுவர்க்கத்திற்குள் நுழைய வைக்கின்ற வழி என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லாமல் சொல்லுகிறார்கள். உங்களுடைய அடிமையின் விடயத்தில் நீங்கள் அவதானமாக இருங்கள். அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லுகிறான், அகபா என்ற அந்த நரகை கடப்பதற்கான, அந்த ஓடையை கடப்பதற்கான, அந்த கஷ்டமான இடங்களை கடந்து சுவனத்திற்குள் நுழைவதற்கான வழி என்ன தெரியுமா? ஃபக்குரகபா, நீங்கள் அடிமையை உரிமையிடுவது. ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய நாம் ஒரு தொழிலாளியை முதலாளியாக உருவாக்குவது. ஆக அன்பார்ந்தவர்களே, இவைகள் எல்லாம் உலகிலும் நம்மை பாதுகாக்கும், உலகிலும் நமக்கு சுகதேகியான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். சமீப காலத்திலே குறிப்பாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே எவ்வளவு பெரிய நோய்கள் உலாவருவதை நாம் காணுகிறோம். சில கிராமங்கள் முழுவதுமே நோயாளர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கிராமங்களுக்குள்ளே செல்வதை அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. அங்கிருக்கின்ற ஒருவர் வெளியிலே வருவதை அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. முன்பெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம், கோலரா நோய் என்று ஒன்று உலகத்திலே இருந்தது. சஹாபாக்களுடைய காலத்திலே அது ஆயிரக்கணக்கான என லட்சக்கணக்கான மனிதர்களின் உயிர்களை காவு கொண்டு சென்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஹதீஸிலே இந்த கொலரா நோயை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். சொல்லும் போது சொன்னார்கள், அதாவது நீங்கள் எப்படி சிங்கத்தை கண்டால் விரண்டு ஓடுவீர்களோ அது போல ஓடி விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியும் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஊருக்குள்ளே நோய் வந்து விட்டால் அந்த ஊரை விட்டு நீங்கள் சென்று விடாதீர்கள், ஒரு ஊருக்குள்ளே நோய் இருக்கிறது என்றால் அந்த ஊருக்குள்ளே நுழைந்து விடாதீர்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறோம். சமீப காலத்திலே கிழக்கு மாகாணத்தில் ஒரு பகுதியிலே முழு ஊரில் இருக்கக்கூடிய வயது வந்த ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஹாஸ்பிட்டல்களிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 40-50 மேற்பட்ட உயிர்கள் குறிப்பிட்ட சில வாரங்களுக்குள்ளாலே உலகில் காவு கொள்ளப்பட்டதை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரிலே. ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் நிலைமைகள் வரும் போதெல்லாம் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேடுகிறார்கள். அந்த பாதுகாப்பு அல்லாஹ் சொன்ன முறையிலே இருக்க வேண்டும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியிலே இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, அது உலகில் வருகின்ற இந்த நோய்களுக்கு மட்டுமல்ல, மரணத்தின் பின்னாலே நாம் சந்திக்கவிருக்கின்ற எல்லா இடங்களிலும் பாதுகாப்புடைய முறையை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா சொல்லும் பொழுது ஃபக்குரகபா, நீங்கள் அடிமையை உரிமையிடுவது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், பசியினுடைய கொடூரத்தால் உங்களுடைய வீடுகளை தேடி, உங்களுடைய வாசல்களை தேடி உணவு கேட்டு வருகிறார்கள், உடை கேட்டு வருகிறார்கள், தேவைகளை சொல்லுகிறார்கள், வீடு இருட்டாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதிகமானவர்கள் உண்மைகளை சொல்லிக் கொண்டு வருவார்கள். அந்த உண்மையோடு ஒன்றரை கலந்து பொய்களும் இருக்கலாம். அது உலகத்தில் எங்கெல்லாம் அசில் இருக்கிறதோ அங்கெல்லாம் போலிகள் அன்றிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கும். இது உலகத்தின் நியதியாக இருக்கிறது. ஆனால் நாம் யாரையும் இனம் காண முடியாவிட்டாலும் தேடி வருபவர்களை, அவர்களின் தேவைகளை இனம் கண்டு அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா சொல்கிறான், நாளை நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தின் முன்னாலே அந்த கியாமத்துடைய நாளையிலே நிற்க வேண்டும். அன்றைய நாளில் நம்முடைய பாதுகாப்புகள் எல்லாம் இத்தாம் உணவளிப்பதில் இருக்கிறது. கஷ்டவாளிகளை தேடி, ஏழைகளை தேடி, சிரமப்பட்டவர்களை தேடி, வீடு தேடி வருவதை தேடி நல்ல நாள்கள் வரும் பொழுது இந்த நல்ல நாளிலே என்னை போல அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் இன்முகத்தோடு சந்தோஷத்தோடு வெளியில் உலாவர வேண்டுமே என்ற எண்ணத்தில் யாரெல்லாம் சதகாக்க செய்வார்களோ, ஏழை எளியோர்களை கவனிப்பார்களோ, அவர்களின் தேவைகளை இனம் கண்டு நிறைவேற்றுவார்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், அதுதான் அந்த நரகில் கிடக்கின்ற வழியாகும். அவ இத்தாமுன் ஃபி யௌமின் தி மஸ்கபா யதீமன் தா மக்ரபா,
அல்லாஹு தாலா என்ன வார்த்தை பாவிக்கிறான், வறுமையின் பிடியிலே, கஷ்டத்தின் பிடியிலே சிக்குண்டு அனாதைகளாக இருக்கின்ற அனாதைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். நீங்கள் அடிமையை உரிமையிடுங்கள். அவரு ஒரு முதலாளி, ஒரு தொழிலாளியை அவரை முதலாளியாக மாற்றுங்கள். சிரமத்தில் வியாபாரத்தில் வீழ்ந்திருக்கிறார் ஒருவர், அவரை நான் தூக்கிவிட்டால் அவருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக சாப்பிடுவார்கள். சென்ற மாதம் வரை ஒரு முதலாளியாக வாகனங்களோடு வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர், அவருக்கு ஏதோ ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது, வியாபாரத்தில் வீழ்ச்சி கண்டிருக்கிறார், மன உளைச்சலோடு இருக்கிறார், அவருக்கு உதவி செய்யுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு உலகிலும் பாதுகாப்பு, மரணத்தின் பின்னாலும் பாதுகாப்பு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் உணவளிக்க சொல்லுகிறான். ஏழைகளை தேடி, கஷ்டவாளிகளை தேடி, முன்னாலே ரமலான் வருகிறது அன்பார்ந்தவர்களே, கஷ்டங்கள் சிரமங்கள் நாடலாவிய ரீதியிலே மக்களுடைய வாயிலெல்லாம், வியாபாரத்திலே வீழ்ச்சி இருக்கிறது, பொருளாதாரம் குண்டு இருக்கிறது, விவசாயம் இல்லாமலாகிவிட்டது, கடல் தொழில்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது, இப்படிய பல பேச்சுக்களை மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது வெளிப்படையில் நியாயமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் அரசாங்கத்திலே முடிவு செய்யப்பட்டது, பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிரமமான நேரங்களில் எல்லாம் வசதிகளும் வாய்ப்புகளும் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய பங்கு கொடுப்பனவிலே இருக்கக்கூடியவர்கள், அதை கொடுக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே அது இரட்டிப்பாக பெருகும். அப்படி ஒரு நிலை நமக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். நாம் நம்மிடத்திலே கையேந்துவர்களுக்கு பெரும் கரமாக இழுத்து விடாமல் நாம் கொடுத்தால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தாராளமாக நமக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹு தஆலா செலவு செய்வான். இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நாம் உணவளிப்பதன் ஊடாக ஏழை எளியோர்களை, இனம் கண்டவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் ஊடாக அன்பார்ந்தவர்களே நாம் உலகிலும் பாதுகாப்பு பெற வேண்டும், ஆகிரத்திலும் பாதுகாப்பு பெற வேண்டும். அது நோயாக இருந்தாலும் சரி, அந்த வேளையிலும் இதுதான் முறை. குர்ஆன் சொல்லுகின்ற இந்த வழிதான் வழி, ஹதீஸ் சொல்லுகின்ற வழிதான் வழி. இதற்கு வெளியாலே அன்பார்ந்தவர்களே, அது பார்ப்பது, இது பார்ப்பது, தேசிக்காய் வெட்டுவது, குத்துவது, அன்பார்ந்தவர்களே என்ன என்ன அநியாயம் எல்லாம் இந்த சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் மக்கள் பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள். சம்பாதிப்பதற்காக ஒரு கூட்டத்தார்கள் மக்களுடைய விலகீனமான இடங்களை இனம் கண்டு கொள்கிறார்கள். அந்த விலகீனமான நரம்பிலே ஒரு தட்டு தட்டுகிறார்கள். அதற்காக மக்கள் பணம் செலவழிக்கிறார்கள், வீடுகளை விற்கிறார்கள், வாகனங்களை விற்கிறார்கள். அதற்காக மக்களிடத்தில் கேட்டு திரிகிறார்கள். ஏன், நோய் என்று வரும் பொழுது மனிதர்கள் எல்லோரும் பயந்தவர்கள் தான். அது நியாயம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ கேட்கும் பொழுதெல்லாம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃபவல் ஆஃபியா, யா அல்லாஹ், உன்னிடத்திலே மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன், சுகமான வாழ்க்கையை கேட்கிறேன். இதை கேட்காமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனின் உதயத்தை சந்திக்க மாட்டார்கள், சூரியனின் மறைவையும் ரசூலுல்லாஹ் சந்திக்க மாட்டார்கள். ஏன், உடல் ஆரோக்கியம் என்பது அவ்வளவு பெரிய விலை கொடுத்து வாங்க முடியாத விலை மதிப்பற்ற செல்வமாகும். ஒருவருக்கு கொடுக்கவும் முடியாது, ஒருவருக்கு வாங்கவும் முடியாது. அப்படியான ஒரு பொருள் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது நோய் தான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே அதற்காக நாம் ஈமானை இழந்து விடக்கூடாது, ஈமானிலே ஆட்டம் காணக்கூடாது. உலகத்திலே பல ரூபங்களிலே மக்கள் வருவார்கள், பல விஷயங்களை பேசிக் கொள்வார்கள். அதனால் நம்முடைய வழிமுறை என்ன? அல்லாஹுவை நெருங்குவது, அல்லாஹோடு தொடர்பு கொள்வது, சுன்னத்தான வழிமுறைகளை கையாளுவது. அதற்கு வெளியிலே மருந்தெடுக்கலாம், மருந்தை பாவிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உடல்நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ப நாம் ஆலோசனைகளோடு செய்து கொள்ளலாம். அதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அதற்காக வேண்டி அங்கே அது செய்வது, இது செய்வது, பேயாட்டுவது, பிசாசு பார்ப்பது, வெத்தலை வைப்பது, குறி பார்ப்பது, அது இது கட்டுவது, தொங்க விடுவது, புனைப்பது, இவைகளில் எல்லாம் மிக அவதானமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் நோயோடு உலகில் இத்தனை சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அதுக்கு அடுத்த கட்டமாக ஈமானிலும் நோய்வாய்ப்பட்டவர்களாக நாம் மரணிக்க வேண்டுமா என்பதை ஆலோசனை செய்து உலகில் இவைகளை எல்லாம் நடத்த இருக்கிறானோ அவைகள் நடந்தே தீரும். அதில் யாருக்கும் உரிமை அல்லாஹ் கொடுக்கவில்லை. மரணம், நோய், வறுமை இவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் அரசாங்கத்திலே முடிவு செய்யப்பட்டவைகள். அதை யாருக்கும் தடுக்க நிறுத்த முடியாது. அல்லாஹும்ம லா மானி அலிமா ஆதைத் வலா முஅத்தி அலிமா மனஅத். அல்லாஹ் கொடுத்தால் தடுப்போர் யாரும் கிடையாது, அல்லாஹ் தடுத்தால் அதை கொடுப்போர் யாரும் கிடையாது. அதுக்கு எல்லோரும் காசு, பணம், வீடு, காணி, கடை, அது மட்டுமல்ல நோய்வப்படித்தான், கொடுத்தால் தடுப்பார் கிடையாது, தடுத்தால் அந்த நோயை கொடுப்பாரும் கிடையாது. ஆயிரம் என்ன, ஐயாயிரம் சூனியம் செய்தாலும் அல்லாஹ் முடிவு செய்தால் மட்டுமே அது பணிக்கும். அன்பார்ந்தவரே, அப்படி இல்லை என்றால் உலகத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த ஆட்சிக்காக எப்படி எல்லாம் அடித்துக் கொள்கிறார்கள். இஸ்லாத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய பலர்கள் தான் இவைகள் எல்லாம் பெரிய கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆட்சியாளனுக்கு எதையாவது செய்து அவனை அப்படியே கீழே போட்டு இன்னொரு ஆட்சியாளராக வர முடியுமே. அதை விட்டு ஏன் துவக்கு தூக்க வேண்டும், அவர்களை சுட வேண்டும், அவர்களை பொம்பைத்து கொல்ல வேண்டும், அன்பார்ந்தவர்களே, இப்படி மக்களுக்கும் தெரியும் இவைகளால் எல்லாம் நடந்து விடுவதில்லை என்று எது அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அது நடக்கும். சில விடயங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. அதற்காக நம்பிக்கை கொண்டு அதற்காக மனிதன் ஈமானை இழப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதனால் அன்பார்ந்தவர்களே, காலத்தின் தேவை இருக்கிறது, அவதானமாக நடப்பது. எனவே நோய், சிரமம், கஷ்டம், வறுமை, பஞ்சம் எல்லாம் மனிதனுக்கு வரும். அதுல யாரும் வறுமையோடு தான் இருந்தார்கள், அதற்காக அவர்களுக்கு வறுமை வர வேண்டும் என்று யாராவது சூனியம் செய்தார்களா? ஹதீஸ்ல இருக்கிறவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். சூனியம் செய்தால் அது குற்றம் தான். அதனால் நோய்வாய்ப்படலாமா? படுவதற்கு சாத்திய கூறுகிறது. அதற்காக எல்லோருமே நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள் என்று அதே கவலையிலே பிக்கிலே வீட்டை தோண்டுவது, கல்லை பதிப்பதை, வச்சதை எடுப்பது, எடுப்பதை வைப்பது, இவைகள் எல்லாம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய பணத்தை காவு கொண்டு சென்றுவிடும். உள்ளத்திலே நிம்மதியற்ற தன்மையை உண்டாக்கிவிடும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சந்தேகமான வாழ்க்கைகளை உண்டு பண்ணும். அண்டை வீட்டார்களோடு கண்ணியமாக இருப்பதை குறைத்துவிடும். வியாபாரத்திலே இருக்கக்கூடிய கெக்குமே இல்லாமலாக்கிவிடும். அண்டை வீட்டார்களோடு பழகுவதில் இருக்கக்கூடிய வாஞ்சையான தன்மையை நிலைகுலைய செய்துவிடும். இப்படி பல, ஒரு நோய்தான் பலவிதமான முசீபாத்துகளை கொண்டு வந்து வாழ்க்கையில் மனிதன் தன்னுடைய நிம்மதியை இழந்து விடலாம். அதனால் பாதுகாப்பு என்பது அல்லாவிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நாம் பாதுகாப்பு கேட்க தகுதியுடையவன் அல்லாவாக மட்டும்தான் இருக்கிறான். அதனால் நம்முடைய காலையிலே மாலையிலே இரவிலே தூங்கும் பொழுது விழித்து எழும் பொழுது ஓத வேண்டிய சூராக்கள், ஓத வேண்டிய ஆயாத்துகள், ஓத வேண்டிய திக்ரிகள், அவ்ராதுகள், இவைகள் எல்லாம் நமக்கு மிக தெளிவாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைக்கு படித்துக் கொடுப்பது போல, மொண்டசரியிலே உள்ளவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகளையும் நிறைவேற்றுகிறோம். அதையும் மீறி மனிதனை கொண்டு வருகிறது என்றால் அல்லாஹ்வுடைய வானத்தில், அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் முடிவு செய்யப்பட்டது. அது வானத்திலிருந்து நம்மை வந்தடைகிறது என்பதன் பேரில் நாம் யக்கீனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நோய் வந்திருக்கிறது, அதனால் காசும் பணமும் போகிறது. அதற்கு மருந்து செய்யும் அடிப்படையில் அது வேறொரு நோயாக மாறி ஈமானும் நம்மிடத்திலிருந்து சென்றுவிடக் கூடாது. நோயுடைய முடிவு மரணமாக இருக்கும். அதற்கு மேலால் ஒன்றும் அந்த நோய்க்கு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய முடிவிலே அப்படி இருந்தால் அப்படித்தான். ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஈமானை இழந்து விட்டால், அல்லாவிற்கு வெறுப்பான வார்த்தைகள் பேசிவிட்டால், சிறுக்கின்பால் குபரின்பால் மனிதர்கள் சென்று விட்டால், அவர்களை மீட்டெடுக்கும் சக்தி யாருக்கும் இருக்க மாட்டார். அதனால் அல்லாஹு தாலாவை பாதுகாப்புக்குரியவன் என்ற மாபெரும் நம்பிக்கையோடு உலகில் வருகின்ற அனைத்து விடயங்களையும் நாம் முகம் கொடுத்து வாழுகின்ற ஈமானிய உணர்வு உள்ளவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. நோயற்ற வாழ்க்கை நமக்கு நீ தருவாயாக. சுகதைகளாக வாழ செய்வாயாக. அந்த பிணியிலே நோயிலே யாரெல்லாம் சிக்கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு மன அமைதி கொடுப்பாயாக. குடும்பங்களுக்கு நீ ஆறுதல் கொடுப்பாயாக. சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்து விடாமல் அந்த நோயை மாற்றிக் கொள்ளுகின்ற வழிகளை நீ அவரவர்களுக்கு நீ அறிமுகம் செய்வாயாக. இலங்கையிலே பொதுவாக யா அல்லாஹ், நாடலாவிய ரீதியிலே பல உயிர்கொல்லி நோய்களை எல்லாம் நீ அனுப்பியிருக்கிறாய் யா அல்லாஹ். அவைகளிலிருந்து ஷிஃபாவை நீயே கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ். முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, முழு சமூகத்தையும் பாதுகாப்பாயாக. முழு சமூகங்களோடு கண்ணியமாக, அந்யோன்யமாக நடக்கக்கூடிய நல்ல சூழலை நம்முடைய நாட்டிலிருந்து உண்டாக்குவாயாக. முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழச் செய்வாயாக. முஸ்லீம்களின் உடைமைகளை, உரிமைகளை பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களின் மான மரியாதைகளை பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களின் பஜார்களை பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களுக்கு சாதகமான ஆட்சிகளை, அதிகாரிகளை, அதிகாரத்தை செலுத்துகின்றவர்களை நீ உண்டு பண்ணுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.